بسم الله الرحمن الرحيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من حمزه ونفخه ونفثه الحمد لله الحمد لله الأول والآخر والظاهر والباطن له مقاليد السماوات والأرض يبسط الرزق لمن يشاء من عباده ويقدر له الحمد في الضراء كما له الشكر في السراء وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين وقال النبي عليه الصلاة والسلام ما نقص مال من صدقة او كما قال صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பக்குவமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்க கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தாரி துஹாலம் ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபாஈன்கள் கியாமத்தில் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் கிருபையும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா எவைகளில் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நிற்கும் நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எவைகளிலிருந்து அந்த ரப்பு நம்மை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளிலிருந்து தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். பேரன்பு மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாம் இந்த நாட்டில் மிகவும் ஒரு சோதனைக்குரிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு பிரச்சனைகள் சிக்கல்கள் நாளுக்கு நாள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றது. அது நம்முடைய நாடாக இருக்கலாம், அயல் நாடாக இருக்கலாம், ஏனைய நாடுகளாக இருக்கலாம். முஸ்லீம்கள் எங்கெங்கே வாழ்கிறார்களோ ஆங்காங்கே முஸ்லீம்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்கின்றது. மறுபுறம் எடுத்து பார்த்தால் நம்முடைய நாட்டில் மிகப்பெரிய காலநிலையுடைய அந்த மோசமான தன்மையின் காரணமாக அதிகமான மாவட்டங்கள், கிட்டத்தட்ட 8 மாவட்டங்களுக்கு மேலால் பல இடங்கள் சேதங்களுக்கும் மண் சரிவினாலும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டு இன்று இடம் இல்லாமல் அவர்களுடைய தங்கும் இடங்களை எல்லாம் அப்படியே அவர்கள் இழந்துவிட்டு எந்த அளவுக்கு என்றால் உயிர்களை கூட அவர்கள் இழந்து இன்று நிற்கதியில் அவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய ஆரம்ப பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானை கழிப்பதற்காக எத்தனையோ மனிதர்கள் முஸ்லீம்கள் திட்டம் தீட்டியிருப்பார்கள். என்னுடைய ரமலான் இப்படித்தான் கழிய வேண்டும், நான் கழிக்க வேண்டும். ஆனால் ஒரு சிலர்களுடைய ரமலானை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் நினைத்த எதை நினைத்தார்களோ அதை அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் ரமலானை அடைவதற்கு முன்னாலே அவர்களுடைய சொத்துகள் பறிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் நோன்பு பிடிப்பதற்கு கூட ஏற்பாடு இல்லாமல் அனைத்தையும் இழந்து
அப்படியே நிர்கதியாக இருக்கிறார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய உறவுகளை இழந்து கவலையுடன் துக்கத்துடன் இருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் நானும் நீங்களும் இன்று அழகான முறையில் நோன்பை நோற்று அழகான முறையில் வந்து ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்து ஜும்மாவை கேட்க அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கின்றான். இது அல்லாஹ்வுடைய ஒரு பெரும் அருள் கிருபை என்பதாக நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நாடு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தின் பக்கம், கவலையின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய முஸ்லிம்களை குறிப்பாக குறிவைத்து அங்கியவர்கள் மாற்று மதத்தார், அவர்களில் ஒரு சிலர் முஸ்லிம்களுக்கு அவருடைய சொத்துகளுக்கு அவருடைய வணக்கஸ்தலங்களுக்கு இடையூறு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இது சில சமயம் முஸ்லிம்களுக்கு சோதனையாக அமையலாம். அல்லாஹ்வுதான் குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைரும் லக்கும் வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ரும் லக்கும் வல்லாஹு யஅலம் வஅன்தும் லா தஅலமூன். சிலவேளை நீங்கள் எதை ஹைர் என்று நினைப்பீர்களோ அது கெடுதியாக இருக்கும், எதை நீங்கள் கெடுதியாக நினைக்கின்றீர்களோ அது ஹைராக இருக்கும். வல்லாஹு யஅலம் வஅன்தும் லா தஅலமூன். அல்லாஹு தஆலாவுக்கு தான் ஹைர் ஷர் நலம் கெடுதியினுடைய விடயம் அவனுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்களுக்கு சோதனை வரும், ஆனால் அந்த சோதனை உலகில் மாத்திரம்தான். நாளை மறுமையில் அவர்களுக்கு பெரும் பெரும் அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பான். அவைகளுக்குரிய அந்தஸ்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். இதை நானும் நீங்களும் ஈமான் கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சென்ற வருடமும் இதே நிலைமைகளை நாம் சந்தித்திருக்கின்றோம். சென்ற வருடம் 2016 20 தேதி நடந்த ஜும்மா 5 மாதம் இதே இடத்தில் இதே விடயத்தை முன்வைத்தேன். இந்த வருடம் ஒரு வருடத்துக்கு பின்னால் இதே விடயத்தை இன்று நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். கண்ணியமானவர்களே, நாட்டினுடைய பல பாகங்களில் பெய்து வரும் மழையுடைய இந்த ஆவரத்தை பாருங்கள். இந்த மலை சில நேரம் நிஸ்மத்தாக அமையும், சில சமயம் நிஹ்மத்தாக அமையும். அல் மத்தரு நிஹ்மா வல் நிஹ்மா. சில சமயம் மனிதர்களுக்கு அது சுரோஜனமாக இருக்கும், சில சமயம் சோதனையாக இருக்கும். கண்ணியமானவர்களே, குர்ஆன் நல்லா குறிப்பிடும் பொழுது குறிப்பிடுகின்றான், இந்த வானத்திலிருந்து நாம் பரக்கத் பொருந்திய ஒரு பரக்கத்தான ஒரு தண்ணீரை நாம் இந்த பூமிக்கு இறக்கின்றோம். இந்த பரக்கத் பொருந்திய தண்ணீர் தான் சில சமயங்களில் அது சோதனையாக மாறும். அது எப்ப சோதனையாக மாறும்? என்னுடைய உங்களுடைய அமால்கள் மோசமாக மாறினால், எம்முடைய நிலைமைகள், ரப்புடைய தொடர்பு, குர்ஆன் ஹதீஸுடைய தொடர்பு, அவைகளை விட்டும் நாம் தூரமாகினால் அல்லாஹ்வுடைய சோதனை இந்த உலகத்தில் இறங்கும். கண்ணியமானவர்களே, சோதனை வந்தால் அது முஸ்லிம்கள், முஃமின்கள், அந்நியவர், மாற்று மதத்தவர்கள் என்பதாக பாகுபாடு பார்க்கப்பட மாட்டாது. இது குர்ஆனுடைய ஹதீஸுடைய முடிவு. நமக்கு தெரியும், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தார்கள். மாற்றம் செய்த சமயத்தில் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போட்டு அல்லாஹ் எச்சரிக்கை செய்தான். அல்லாஹ்வுடைய குதிரத் வல்லமைகளை பேசிய சூரா சூரா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு காலம் இந்த உம்மத்துக்கு தௌஹீதை, இந்த ஏகத்துவத்தை முன்வைத்தார்கள் என்பதை நாம் நீங்கள் படித்திருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாமா இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை எழுதுகிறார்கள். வெள்ளம் வர ஆரம்பித்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு பயன் செய்தார்கள். இதை வெள்ளம் வர ஆரம்பித்த உடனே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு ஓடோடி செல்கிறாள். ஏன்? வெள்ளத்தில் நானும் என்னுடைய குழந்தையும் மாட்டிவிடக்கூடாது, இதிலிருந்து தப்ப வேண்டும் என்பதாக அந்த பச்சிளம் குழந்தையை எடுத்துக்கொண்டு ஓடோடி செல்கிறாள். வெள்ளம் தொடர்ந்து அப்படியே விரட்டி கொண்டிருக்கிறது, அப்படியே வெள்ளம் பீரிட்டு ஓட ஆரம்பிக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஈஸ்ட் வெஸ்ட் என்பது கூட கிழக்கு மேற்கு எல்லா பக்கமும் வெள்ளம் அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தாய் தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு ஒரு மலையின் மீது ஏறுகிறார். மலை அடிப்பாகத்தை வெள்ளம் அப்படியே அடைகிறது, அதன் பிறகு உச்சியை அடைகிறது. அந்த தாய் தன்னுடைய குழந்தையை நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறாள். கேட்பதற்கு பேசுவதற்கு எங்களுக்கு இன்பமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, என்னுடைய உங்களுடைய குழந்தைக்கு இப்படி நிலைமை வந்தால் நாம் என்ன செய்வோம்? ஓடுகிறாள், ஒதுங்குகிறாள். தண்ணி அந்த வெள்ள பிரளயம் விட்ட பாடியே. ஏன்? குமனான சோதனை. இப்பொழுது அந்த பெண்மணி என்ன செய்கிறாள்? தன்னுடைய முட்டங்கால் வரைக்கும் தண்ணீர் வந்துவிட்டது. குழந்தையை நெஞ்சோடு அணைக்கிறாள். இடுப்பு வரைக்கும் வந்தது. தன்னுடைய குழந்தையை அப்படியே தூக்கி பிடிக்கிறாள். தன்னுடைய கழுத்து வரைக்கும் வந்தது. அதன் பிறகு தன்னுடைய குழந்தையை எவ்வளவு தூக்க ஏழுமோ அவ்வளவு தூக்கினாள். அந்த அளவு அவளுக்கு முடியவில்லை. அந்த நேரத்தில் அப்படியே வெள்ளம் வந்து தாயையும் அந்த குழந்தையும் அப்படியே இல்லாமல் சொன்னார்கள். இந்த தாய்க்கும் குழந்தைக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்டியிருக்க வேண்டும். அவர்களுக்கு கூட அல்லாஹ் இரக்கம் காட்டவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு கூட இரக்கம் காட்டவில்லை. அவர்களையும் சேர்த்துத்தான் அழைத்தான். நாளை மறுமையில் வாங்க பார்த்துக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, இன்று அவர்களுக்கு என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை நமக்கு அடுத்தவர்களுடைய உணர்வுகள் புரிவதில்லை, அடுத்தவர்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் புரிவதில்லை. ஏன் புரிவதில்லை? அந்த சோதனை வேதனை நமக்கு வரவில்லையே. அதனால் நாம் அதை பற்றிய கவலை இல்லாமல் இருக்கின்றோம். நாளுக்கு நாள் பேப்பர் படிக்கின்றோம், நியூஸ் பார்க்கின்றோம். அதே போல எஃபியில் காலையில் எழுந்தவுடன் பார்க்கின்றோம் என்னென்ன நாட்டில் நடந்திருக்கிறது, என்னென்ன அழிவுகள், எத்தனை லட்சம் பேர் இறந்திருக்கிறார்கள், எத்தனை ஆயிரம் பேர் இந்த நாட்டில் நிர்கதியாக இருக்கிறார்கள் என்பதை படிக்கின்றோம், வாசிக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அதை நம்முடைய வாழ்க்கையில் அதை எடுத்து பார்ப்பதில்லை. கண்ணியமானவர்களே, நாம் செய்யும் தர்மம், நாம் செய்யும் நல்ல காரியம், நாம் அடுத்தவர்களுக்கு செய்கின்ற உபகார உதவிகள் எம்மை பாதுகாக்கும். எம்மை மாத்திரமல்ல, நம்முடைய பரம்பரையும் பாதுகாக்கும். கண்ணியமானவர்களே, இந்த தொடர் மழையினால் கிட்டத்தட்ட 500,000 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 500,000 அதிகமான மக்கள். நேற்று முன்னே நாள் வந்த போட்டோஸ்களை பார்த்திருப்பீர்கள். சிறிய குழந்தை அப்படியே சேற்றுக்குள்ளால் புதை உண்டு அதை அப்படியே தூக்குகிறார்கள். பாய்லர் கோழி எப்படி தூக்குவோமோ அப்படி தூக்குறார்கள். சில பேருடைய உடல் பாகங்கள் துண்டு துண்டாக்கப்பட்டிருக்கிறது. சில மனிதர்கள் அப்படியே முகங்குப்புற அந்த சேற்றில் அப்படியே பூத்தப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அழகான ஆடை உடுத்திருக்கின்றோம், அழகான முறையில் தகர் செய்கின்றோம், அழகான முறையில் இஃப்தார் செய்கின்றோம், நல்லா புசிக்கின்றோம், ரசிக்கின்றோம், ருசிக்கின்றோம். கஷ்டம் இன்னும் வரவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பரம்பரையும் நம்முடைய ஊரையும். கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சோதனைகள் வேதனைகளில் அல்லாஹ் பாதுகாத்து தருவானாக. கண்ணியமானவர்களே, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். மழை அதிகமானால் நபி அவர்கள் என்ன செய்வார்கள்? காற்று அதிகமானால் என்ன செய்வார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயால் சொன்னார்கள். சஹாபாக்கள் அவர்களில் மிக முக்கியமான சஹாபி ஹஜ்ரத் ஹுதைபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இதா ஹஸபஹு அம்ருன் ஸல்லா.
நபி அவர்களுக்கு மோசமான சோதனை, அதாவது சூழல், கஷ்டமான நிலைமை வந்தால் நபி அவர்கள் தொழுகையின் பக்கம் விரைவார்கள், தொழுகையின் பக்கம் விரைவார்கள். ஏன்? இது என்ன நிலைமையை உண்டாக்குமோ தெரியாது, என்ன நிலைமையை உண்டாக்குமோ தெரியாது. வேகமாக காற்று அடிக்கிறதா, தொழுகையின் பக்கம் விரைவார்கள். அதிகமான மழை பொழிகின்றதா, அங்கும் நபி அவர்கள் துஆ ஓதுவார்கள், அல்லாஹும்மா சய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ் பிரயோஜனமான மழையை தந்தருள்வாயாக, பிரயோஜனமான மழையை தந்தருள்வாயாக, இந்த மோசமான நிலைமையிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக. மழை பொழியும், பொழிந்து முடிந்ததன் பிறகு சொல்வார்கள், முத்திர்னா பிஃபலில்லா வரஹ்மதி, உன்னுடைய ரஹ்மத் அருளின் காரணமாக மழையை பெய்ய வைத்தாய். கண்ணியமானவர்களே, என்ன செய்கின்றோம், என்ன செய்கின்றோம்? இப்படிப்பட்ட துஆக்களை நாம் கேட்டிருக்கின்றோமா? அல்லாஹ்விடம் கையேந்திருக்கின்றோமா? ஆனால் அடுத்தவர்களுக்கு குறை சொல்லுகின்றோம், அடுத்தவர்களுடைய மானத்தை பறிக்கின்றோம், அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் கை வைக்கின்றோம். இதுக்கெல்லாம் நமக்கு நல்லா புரியும், ஆனால் ஒரு இக்கட்டான நிலைமையில் நாம் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம்? கண்ணியமானவர்களே, அடுத்தவர்களுக்கு சோதனை வந்தால் அதை பார்த்து கைகட்டி சிரிக்கக்கூடிய சமுதாயமாக மாறக்கூடாது, அதற்கு உதவி உபகாரம் செய்யணும். நபி அவர்கள் சொன்னார்கள், முஃமின் ஒரு கட்டிடத்தை, ஒரு பில்டிங்கை போன்ற மனிதன், அவனுக்கு வேதனை சோதனை ஒரு மனிதனுக்கு வந்தால் அவன் கண் கலங்க வேண்டும், அவனுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, நம்முடைய உபகாரம், நம்முடைய உதவி, இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் செழிப்பையும் அவனுடைய ரஹ்மத்தையும் அருளையும் நமக்கு பொழிகின்றான். நமக்கு இது புரிவதில்லை, இது நமக்கு புரிவதில்லை. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, காற்று வேகமாக அடிக்கிறது, ஏன் மஸ்ஜிதுக்கு செல்கின்றீர்கள், ஏன் தொழுகையின் பக்கம் விரைகின்றீர்கள்? அப்பொழுது சொன்னார்கள், யா ஆயிஷா, என் அருமை மனைவி அவர்களே, அய்யகூன ஃபீஹி அதாபுன், அல்லாஹ்வுடைய தண்டனை அதில் இருக்கக்கூடுமா இல்லையா? சில வேளை அது சோதனையாக மாறும். ஏன்? எமக்கு முன்னால் வாழ்ந்த ஆத், சமூத் கூட்டத்துக்கு அல்லாஹ் சோதனையாக இந்த காற்றை மாற்றினான். குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆனுடைய வரலாறை பாருங்கள், குர்ஆன் சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த மஹல்லாவில் இருந்து அந்த சென்ற வருடம் இந்த வெள்ளத்தால் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் உதவிகள் உபகாரம் புரிந்தீர்கள். கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் அதிகமான பணம் சேகரிக்கப்பட்டு ஜமியாவுக்கு கொடுக்கப்பட்டது. இதே போன்றுதான் இன்றைய நாளும் உங்களிடம் ஜமியா கரம் வேந்திருக்கிறது. முஸ்லிம்கள் கோழைகள் அல்ல, முஸ்லிம்கள் தன்னுடைய சொத்தை பதுக்கி வைக்கக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் இக்கட்டான நிலைமையிலும், அவர்களுக்கு என்ன சோதனைகள், துன்பங்கள், கவலைகள் வந்தாலும், அவர்கள் தங்களுடைய பணங்களை அள்ளி அள்ளி கொடுத்து அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அருளை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, வாலிபர்களும் பங்கெடுக்க வேண்டும், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பங்கெடுக்க வேண்டும். நிர்வாகம், உலமாக்கள், நலம் விரும்பிகள், சங்கங்கள், டாக்டர்ஸ்மார், இன்ஜினியர்மார், படித்தவர்கள், பாமரர்கள், பட்டதாரிகள் அனைவர்களும் பங்கெடுக்க கூடிய ஒரு சந்தர்ப்பம். மாற்று மதத்தவர்கள் அவர்களுடைய முயற்சியை செய்கிறார்கள், அவர்களை காட்டியும் குர்ஆனை ஹதீஸை விளங்கியவர்கள் நாம் ஒற்றுமை உள்ள சமூகமாக மாற வேண்டும், அவர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய இஸ்லாம், இதுதான் மார்க்கம், இதைத்தான் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நீ மஸ்ஜிதுக்கு கல்லடிக்கலாம், பள்ளியை பத்த வைக்கலாம், முஸ்லிம்களுடைய வியாபார ஸ்தலங்களுக்கு தீ வைக்கலாம், நீ வேண்டிய விடயங்களில் ஈடுபடலாம், நாங்கள் அத்துணையையும் சகித்துக் கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி இந்த உலகத்தில் வாழ்கின்றோம். வாழ்ந்தாலும் எல்லா நிலைமைகளிலும் எம்முடைய சக்திக்கு ஏற்ப நாம் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் தான் முஸ்லிம்கள். இன்று நம்முடைய இஃப்தாரை பற்றி மாற்று மாற்றார்களுக்கு விளங்கப்படுத்தவில்லை. அவர்களிடம் நாம் என்ன சொல்லியிருக்கின்றோம்? இஃப்தார் தான் தங்கி வைக்கிற, சோட்டிஸ் வைக்கிற, ஈட்டம்பளம் வைக்கிற, சாப்பிடுற சாரை பற்றி நாம் சொல்லவில்லை. சார்ந்த நல்ல ஊட்ட நல்லா தின்றா விடிய காலையில எத்தனை மணி வரைக்கும் எங்களுக்கு மாலை வரைக்கும் இருக்கலாம், இதைத்தான் நாம் சொல்லியிருக்கின்றோம்.
நானும் நீங்களும் மாற்று மத சகோதரர்களுக்கு இதைத்தான் சொல்லி வைத்திருக்கின்றோம். இத்தார்னா என்ன? இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே போல சாருடைய நேரத்தில் நாம் எழும்பி என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடன் எப்படி தொடர்பாக இருக்க வேண்டும்? நோம்பு காலங்களை ஏன் இப்படி பட்டணியுடன் கழிக்கின்றோம்? ஒரு ஏழை பசியுடன் கஷ்டத்துடன் அவர்கள் இருப்பதை உணர வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தந்தானே. இதை நாம் விளங்கப்படுத்துவதில்லை. கண்ணியமானவர்களே, சற்று நிதானமாக சிந்தியுங்கள், சற்று நிதானமாக சிந்தியுங்கள். சோதனைகள் வரும், கவலைகள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். இவைகளில் பொறுமை செய்து அல்லாஹ் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ் பணத்தை தந்து, செல்வத்தை தந்து, சொத்தை தந்து, வீடு வாசலை தந்து, அல்லாஹ் அவைகளுக்கு சேதம் ஏற்படுத்தாமல் அவைகளை நிஹ்மத்தாக விளங்கி அருளாக விளங்கி நீங்கள் உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். பனி இஸ்ரவேலர்களில் மூன்று மனிதரை அல்லாஹ் சோதித்தான், மூன்று மனிதரை அல்லாஹ் சோதித்தான். எப்படி சோதித்தான்? ஒரு மலக்கை அனுப்பினான், அதில் ஒருவர் வெண்குஷ்டம் பிடித்தவர்கள், வெண்குஷ்டம் பிடித்தவர். இரண்டாவது வழுக்கு தலையுடையவர். மூன்றாவது குருடர். இந்த சம்பவத்தை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். கண்ணியமானவர்களே, மலக்கை அனுப்பி சோதித்தான், கேட்டான் உங்களுடைய பிரச்சனை என்ன? முதலாவது மனிதர் சொன்னார், என்னுடைய வெண்குஷ்டத்தின் காரணமாக மக்கள் என்னை ஒதுக்குகிறார்கள், தூரமாக்குகிறார்கள், இதில் இருந்து நான் நிவாரணம் பெற வேண்டும். மலக்கை அப்படியே தடவினார், உங்களுக்கு சொத்துக்களில் எது விருப்பம்? சொன்னார், எனக்கு ஒட்டகை வேணும். ஒரு ஒட்டகையை கொடுத்தார், அதில் இருந்து பெரும் ஒட்டக திரளாக மாறியது. இரண்டாவது மனிதனிடம் வந்தார், சுருக்கமாக சொல்கின்றேன், அவரிடம் கேட்கப்பட்டது, அவர் இதே சொன்னார், என்னுடைய வழுக்கு தலையின் காரணமாக என்னை மக்கள் ஒதுக்குகிறார்கள், என்னை கேவலமாக நினைக்கிறார்கள், என்னுடைய உடம்பு அலங்கோலமாக இருக்கிறது. அப்படியே அந்த மலக்கு தடாவினார். அவருக்கு கேட்கப்பட்டது, துனியாவுடைய சொத்துகளில் உங்களுக்கு எது விருப்பம்? சொன்னார், எனக்கு மாடு வேணும். மாடு ஒன்று கொடுக்கப்பட்டது, அதில் இருந்து அல்லாஹ் மிகப்பெரிய செல்வ செழிப்பை அல்லாஹ் உருவாக்கினார். மூன்றாவது மனிதர் குருடர், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் சொன்னார், என்னுடைய குருடின் காரணமாக, இந்த குருட்டுத்தனத்தின் காரணமாக உலகையே பார்க்க முடிவதில்லை. உலகு என்ன நடக்கிறது, அது இருளா பகலா என்பதாக எனக்கு விளங்குவதில்லை. இப்படியான நிலைமையில் நான் சோதிக்கப்பட்டிருக்கின்றேன். மலக்கு உடனே அவருடைய கண் ரெண்டையும் தடாவினார், பார்வை கொடுக்கப்பட்டது. அவரிடம் கேட்கப்பட்டது, உங்களுக்கு துனியாவுடைய பொருளில் எது வேண்டும்? அவர் சொன்னார், ஆட்டு மந்தையாக மாற வேண்டும். ஒரு ஆட்டை கொடுத்தார், மிகப்பெரிய மந்தையாக மாறியது. பேசல்லா அவர்கள் மூணு பேரையும் சோதித்தான், மூன்று பேரையும் அல்லா சோதித்தான். முதல் ரெண்டு பேரிடம் வந்த மலக்கு மிஸ்கீனுடைய தோற்றத்தில் வந்தார், வந்து சொன்னார், நீங்கள் இப்படி இருந்தீர்கள், உங்களுக்கு இப்படியான சோதனை இருந்தது, நீங்கள் அதை விட்டு தூரமாக்கப்பட்டீர்கள், மனித சமுதாயத்தை விட்டு உங்களை ஒதுக்கினார்கள் ரெண்டு பேரிடமும். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நாங்கள் அழகானவர்கள், எங்களுக்கு எங்களுடைய ஆபாசல், எங்களுடைய ஃபேமிலிகள், அந்த பரம்பரையாக இந்த சொத்து வந்தது. அந்த மலக்கு சொன்னார், நீங்கள் இதில் பொய் சொன்னால் பழைய நிலைமைக்கெல்லாம் உங்களை ஆக்குவானாக என்பதாக சொல்லிவிட்டு சென்றார். மூன்றாவது மனிதரிடம் வந்து சொன்னார், நான் ஒரு ஏழை, ஒரு மிஸ்கீன், தேவையுள்ளவனாக இருக்கின்றேன், தேவையுள்ளவனாக இருக்கின்றேன், எனக்கு உதவிகள் உபகாரங்கள் புரியுங்கள், உங்களுடைய ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு சொற்பத்தையாவது எனக்கு தாருங்கள் கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், இவை அனைத்தும் அல்லாஹ் அவருடைய குதரத்தின் மூலமாக, அல்லாஹ்வுடைய பவலின் காரணமாக இவைகளை தந்தான், உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொண்டு செல்வாயாக. அப்பொழுது சொன்னார், இவை அனைத்தையும் உன்னையே வைத்துக் கொள், அல்லாஹ் இவர் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி என்னை அனுப்பினார். கண்ணியமானவர்களே, பொருளை தந்து, செல்வத்தை தந்து, வசதியை தந்து, அறிவை தந்து, ஆற்றலை தந்து, சக்தியை தந்து அல்லாஹ் சோதிக்கின்றான், அல்லாஹ் சோதிக்கின்றான். உன்னுடைய அறிவுக்கு ஏற்ப, உன்னுடைய செல்வத்துக்கு ஏற்ப, உன்னுடைய பட்டம் பதவிக்கு ஏற்ப, உன்னுடைய வருமானத்துக்கு ஏற்ப மக்களுக்கு சோதனை வந்திருக்கிறது, மக்களுக்கு கஷ்டம் வந்திருக்கிறது, மக்களுக்கு துன்பம் வந்திருக்கிறது. இதில் உங்களுடைய பங்களிப்பு என்ன? உங்களுடைய பங்களிப்பு என்ன? கண்ணியமானவர்களே, ஒற்றுமைப்பட்டு இந்த ரமலானில் உதவிகள் உபகாரம் புரிந்தால் அல்லாஹ் நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவான், நிம்மதியான வாழ்க்கையை தருவான். ஏன்? நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்றோம். காரூன் அல்லாஹ்வை நிராகரித்தான், மாற்று மதத்தில் இருந்தான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் சொன்னான், வலா தன்ஸ நஸீபக மின துன்யா, துன்யாவிலேயும் சொத்தில உனக்கு தேவையானத நீ மறந்துடாத. உனக்கும் உலகத்துல வாழ்றதுக்கு தேவை இருக்கிறது, அவ்வளவு அனைத்தையும் நீ அள்ளி கொடுக்காது என்பதாக சொன்னான். அது மாத்திரமல்ல சொல்லி சொன்னான், அல்லாஹ் இல்லை, இந்த உபகாரத்தை அல்லாஹ் புரிந்திருக்கின்றான், இதே போன்று அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு உபகாரம் செய்வாயாக, உபகாரம் செய்வாயாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அழகான முறையில் ஜும்மாவை செவிமடுக்க தௌஃபிக் செய்திருக்கின்றான், அழகான முறையில் வீடுகளில் உறங்குவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்திருக்கின்றான், அனுகூலம் புரிந்திருக்கின்றான். நமக்கு சோதனை வரவில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விடம் அடிக்கடி கையேந்தி ஆசியத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ்விடம் நிம்மதியையும் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் இப்படியான மலைகளை, வெள்ளத்தை அனுப்பி, மண் சரிவை அனுப்பி, அவருடைய சொத்துக்களுக்கு செல்வங்களுக்கு சேதத்தை இழைத்து அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வதை எம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றான், எம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். கண்ணியமானவர்களே, நிதானமாக சிந்தியுங்கள். நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய பணங்களில் இருந்து நாம் ஒரு பகுதியையாவது இந்த நிர்கதிக்கான மக்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் ஒற்றுமையை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று நமக்கு ஏன் சோதனை, நமக்கு ஏன் வேதனை, நமக்கு ஏன் பல பக்கத்திலும் பிரச்சினை? நாம் ஒற்றுமையை இழந்தோம், அல்லாஹ்வுடைய உதவி ஆட்டோமேட்டிக்கலி இழக்கப்பட்டது. ஒற்றுமையை இழந்தோம், ஹைகோர்ட் ஜும்மாவுக்கு வருகின்றோம், சப்பு சப்பாக அணி அணியாக ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று அத்துணை பேர்களும் தொழுகின்றோம். இது ஒற்றுமையுடைய விடயத்தை எடுத்து காட்டுகிறது. ஐந்தால தொழுகையா ஒற்றுமை, கூட்டு ஜகாத்தா ஒற்றுமை, ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமா அதுவும் கூட்டாக கொடுங்கள், இதெல்லாம் ஒற்றுமையை நமக்கு கற்றுத்தருகிறது. அது மாத்திரமல்ல, தொழுகை நிற்கின்றீர்கள், ஜகாத்தை கூட்டாக கொடுக்கின்றீர்கள், ஹஜ்ஜுக்கு செல்கிறீர்கள், உம்ராவுக்கு செல்கின்றீர்கள், எல்லாவற்றிலும் ஒற்றுமை, எல்லாவற்றிலும் ஒற்றுமை. நபியவர்கள் சொன்னார்கள், சப்பில் நீங்கள் உங்களுடைய சகோதருக்கிடையில் நீங்கள் வலையாக நேர் இல்லாமல் வளைந்திருந்தால் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் பிளவு வரும், பிளவு வரும். இதுதான் இன்றைய காலத்தில் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. முஸ்லீம்கள் நிர்வாகம், உதாரணமாக நிர்வாகியுடன் ஊர் மக்கள் ஒற்றுமையாக இல்லை, இமாமுடன் ஊர் மக்கள் ஒற்றுமையாக இல்லை, அல்லது குடும்ப உறவுகளை அவர்களுடைய பேக்ரவுண்டை எடுத்து பார்த்தால் குடும்பங்களுக்குள்ளே அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, நானா தம்பி பிரச்சனைகள், சிக்கல்கள். கண்ணியமானவர்களே, ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கின்றேன். பாருங்கள், யகூதிகளை எடுத்து பாருங்கள், நஸ்ராக்களை எடுத்து பாருங்கள், மஜூசிகளை எடுத்து பாருங்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் அவர்களுடைய மதத்திலே இருக்கிறார்கள், ஆனால் முஸ்லிம்களை அழிப்பதற்கு, முஸ்லிம்களுக்கு சூழ்ச்சி செய்வதற்கு, முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒன்று செய்வதற்கு அவர்கள் ஒற்றுமைப்படுவார்கள், ஒற்றுமைப்படுவார்கள். ஆனால் முஸ்லிம்களா, முஸ்லிம்கள் என்ன செய்வார்கள், ஒரு முஸ்லீமுடைய மானத்தை பறிப்பதற்கு 5 பேர் கூட்டம் சேருவார்கள், அதே முஸ்லீமுடைய மானத்தை பாதுகாப்பதற்கு கூட்டம் சேர மாட்டார்கள், கூட்டம் சேர மாட்டார்கள். மஸ்ஜிதுக்குள்ளாலும் சத்தம், மஸ்ஜிதுக்கு வெளியேயும் சத்தம். கண்ணியமானவர்களே, இது ஏன் இந்த நிலைமை நமக்கு? இன்னும் நானும் நீங்களும் புரியவில்லை. அல்லாஹ் ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்திருக்கின்றான். மௌத்து எப்ப போகும் என்பது நமக்கு வரும் என்பது தெரியாது. இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் வேற்றுமை? இனம் ரீதியாக, இயக்கங்கள் ரீதியாக, அதே போல ஒவ்வொரு விடயத்திலும் மனக்கசப்பு நமக்கு வந்திருக்கிறது. சில பேர் அடுத்தவர்களை கணக்கே எடுக்க மாட்டார்கள், கணக்கே எடுக்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, எப்ப முஸ்லீம்களுக்கு அழிவு ஏற்பட்டதென்றால், முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களாகத்தான் அழிவு வந்தது. இதை நான் சொல்லவில்லை, ஹிஸ்டரியை எடுத்து பாருங்கள், வரலாறுகளை படியுங்கள். கண்ணியமானவர்களே, ஒரு விடயத்தை சொல்கின்றேன். ஸ்பெயினுடைய வீழ்ச்சி ஏன் உருவானது? ஸ்பெயின் ஹிஜ்ரி 92 தாரிக் பின் ஜியாத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஸ்பெயினை கைப்பற்றினார்கள். ஸ்பெயின் எப்படிப்பட்ட பூமி சொல்வார்கள், உலகத்திலே ஒரு சொர்க்க பூமி, சொர்க்க பூமி என்பதாக சொல்வார்கள். ஏன், அவ்வளவு அழகான ஒரு இடம் ஸ்பெயின், அழகான ஒரு இடம், நீர் ஊற்றுக்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் அழகான ஒரு கிளைமேட்டை அல்லாஹ் தஆலா காலநிலையை கொடுத்திருந்தான். அப்படி சுமூகமாக 800 வருடம் இந்த ஸ்பெயினுடைய ஆட்சி முஸ்லீம்களில் இருந்தது, முஸ்லீம்களிடம் இருந்தது. அங்குதான் அனைவருக்கும் தெரியும் குர்துபா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மஸ்ஜித், மிகப்பெரிய மஸ்ஜித். அந்த மஸ்ஜித் ஸ்பெயினுக்கு போகக்கூடியவர்கள் கட்டாயம் அந்த குர்துபாவை பார்க்க போவார்கள். கண்ணியமானவர்களே, இந்த பெண்ணுடைய அழிவு எப்படி உருவாகியது? எப்படி உருவாகியது? அவர்கள் இருந்த முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே பிரச்சனை. எப்படி? அங்கு பூர்வீக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், அந்த ஸ்பெயினுடைய ஒரிஜினல் ஸ்பானிஷ் மக்களும் இருக்கிறார்கள், இதே போல வெளியில இருந்து வந்தவர்களும் இருக்கிறார்கள், வெளியிலிருந்து வந்தவர்களும் இருக்கிறார்கள். இப்ப அவர்களுக்குள்ளே பிரச்சனை. நீ எல்லாம் வந்தா வரத்தான், நாங்க எங்கள்கிட்டையும் வந்த ஐவாய் மிருகங்களுடைய தன்மை இருக்கிறது. அவரா இவரா? நீ இவர் வந்தா வரத்தான், இவர் வெளியூர் வாசி, இவர் இவரெல்லாம் ஊருக்கு நாங்க எங்களுடைய பங்கு சேர்க்க கூடாது. இப்படி அவர்கள் பேசினார்கள். நீங்க எல்லாம் வந்தேறிகள், நீங்க எல்லாம் வந்தா வரத்தான், நீங்க உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் எந்த தொடர்பு இல்லை. இப்படி புகைந்து புகைந்து தீயாக மாறியது. அதன் பிறகு ஒற்றுமை இல்லாமல் போய் அந்த ஸ்பெயின் அப்படியே முஸ்லீம்களுடைய ஆட்சியில் இருந்து இல்லாமலாகி கிறிஸ்டியனுடைய ஆட்சிகள் மாற்றப்பட்டது. ஸ்பெயினுடைய வரலாறு பாருங்கள் கண்ணியமானவர்களே. கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், இன்றைய நாள் அந்த ஸ்பெயினுடைய மஸ்ஜிதுகள் குர்துபாவை எடுத்து பார்த்தால் தெரியும் கண்ணியமானவர்களே. குர்ஆனுடைய வசனம் அல்லாஹ் ரசூலுடைய வசனங்களுக்கு மேலாக சிலைகளை வைத்திருக்கிறார்கள். அந்த இஸ்மாயிலுடைய ஆட்சி வீழ்ந்தது. மஸ்ஜிதுக்குள்ளால் பன்றிகளை கட்டும் தொழுவமாக ஆக்கினார்கள், பன்றிகளை கட்டும் தொழுவமாக ஆக்கினார்கள். இந்த நாளில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மஸ்ஜிதுக்குள்ளால் அல்லது நம்முடைய முஸ்லீம்களுடைய மஸ்ஜிதுக்குள்ளால் ஒரு பன்றியை கட்டுவதற்கு நாம் அனுமதி கொடுப்போமா? அனுமதி கொடுப்போமா சகோதரர்களே? ஏன் இந்த நிலைமை நமக்கு? ஒற்றுமை பறிக்கப்பட்டது, மஸ்ஜித் எல்லாம் பன்றியுடைய தொழுவமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனமும் அப்படியே நீக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அழகான முறையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் எழுதிக்கு இதெல்லாம் அப்படியே நீக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் சிலைகளை வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நமக்கு சோதனைகள் வேதனைகள் வராம பாதுகாக்க வேண்டுமா? நானும் நீங்களும் கைகோர்க்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதுதான் முஸ்லீமுடைய பண்பு, முஸ்லீமுடைய பண்பு. கண்ணியமானவர்களே, நாம் சரித்திரம் படைத்தவர்களாக மாற வேண்டும். உலகத்தில வாழ்ந்துட்டு சும்மா மௌத்தாக கூடாது. ஏன் வாப்பா இந்த மஸ்ஜிதுக்கு அள்ளி கொட்டினாரு, எத்தனையோ விதவைகளை வாழ வைத்தார், இந்த ஊரில் முன்மாதிரியான ஒரு தந்தையாக என்னுடைய தந்தை இருந்தார் என்பதாக சரித்திரம் சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, ஸ்வீடன்ல ஸ்டாக்ஹோம் எவ்வளவு பெரிய ஏரியா, அங்கே முஸ்லீம்களுக்கு கபிரஸ்தானம் இல்லை. அந்நியவர்களுடைய கபிரஸ்தானத்தில் தான் முஸ்லீம்களை அடக்குவார்கள், அடக்குவார்கள். ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு மனிதர், அவர் அந்த கவர்மெண்டுடன் போராடி பேசி இவருடைய கஷ்டம் தாங்கலாம அந்த கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணினார்கள். இன்றிலிருந்து முஸ்லீம்களுக்கு செப்பரேட் கபிரஸ்தானம், அந்நியவர்களுக்கு கிறிஸ்டியனுக்கு வேறாக. கண்ணியமானவர்களே, அந்த இடத்துக்கு என்னை கூட்டு சென்றார் இமாம் சாஹிப். ஒரு ஆச்சரியமான ஒரு அஜீபான ஒரு நிஷ்டியை நான் சொல்லுகின்றேன். இந்த இடத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், மிம்பரில் சொல்ல வேண்டும், எம்முடைய சமூகம் சமூக பணியாளர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கின்றேன். போய் சொன்னாரே, இந்த இடத்தை பார்த்தீங்களா, இந்த இடம் எப்ப முஸ்லீம்களுக்காக வேண்டி மாற்றப்பட்டதோ அது மாற்றப்பட்டு ஒரு வாரத்துக்கு பின்னால் அல்லது ஓரிரு நாட்களுக்கு பின்னால் அந்த பாகிஸ்தான் மாட்டை சேர்ந்த மனிதர் வபாத்தானார். முதல் அவருடைய கபிரஸ்தானம் தான் அந்த பூமியில் அடைக்கப்பட்டது. சரித்திரம் படைத்து விட்டு சென்றார். எங்கோ பிறந்தார், எங்கேயோ வாழ்ந்தார், வாழ்ந்து விட்டு முஸ்லீம்களுக்காக சேவை செய்து விட்டு உலகத்தையே விட்டு போய்விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு கபிரஸ்தானம் தோண்டுவானோ அவனை அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டால் ஒரு மனிதன் ஒரு வீட்டா ஒரு மனிதனை வீட்டுக்கு கூட்டி தங்க வைத்தால் எத்துணை நன்மைகளை சவாபுகளை அல்லாஹ் கொடுக்கின்றானோ அத்துணை சவாபுகளையும் அவளுக்கு கொடுக்கின்றான்.
கண்ணியமானவர்களே, வேற்றுமையை விட்டுவிட்டு கை கோர்ப்போம், மக்களுடன் ஒற்றுமையாக இருப்போம், கணவன் மனைவியாக குடும்பம் குடும்பமாக
ரமலானை தந்தான் அல்லாஹ் ஒற்றுமையாகுங்கள், வேற்றுமையா 11 மாதத்தில் ஒற்றுமையாகுங்கள், இந்த மாதத்தில் பின்னால வரக்கூடிய 11 மாதத்தில் நீங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், சமூக பணி செய்ய வேண்டும், உதவிகள் செய்ய வேண்டும். நாளுக்கு நாள் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, இந்த சோதனை அவலங்களில் இருந்து எம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் சென்ற வருடம் இந்த மஹல்லாவில் இருந்து என்ன உதவிகள் உபகாரங்கள், புண்ணியமாக இருந்த கண்ணியவான்கள் என்னென்ன உதவிகள் செய்தீர்களோ அத்துணை உதவிகளையும் இன்றைய நாள் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்றோம். என்னுடைய சொந்த தேவைக்கோ ஜமியாவுடைய சொந்த தேவைக்கோ இல்லை, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய பழைய நிலைமைக்கு திரும்பவும் அவர்கள் செல்வதற்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய பணங்களில் இருந்து உங்களுடைய புகட்களில் இருந்து அந்த பணத்தை இன்றைய நாள் நம்முடைய கண்ணியமிக்க நிர்வாகிகள் உலமாக்கள் சேர்ப்பதற்கு இருப்பார்கள். உங்களுடைய பணத்தில் அனைத்தையும் போடாமல் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அதை விட சிறந்ததை தருவான். கண்ணியமானவர்களே, இதனால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இன்றைய நாள் ஜும்மாவுடைய அத்துணை கலெக்ஷனையும் அந்த ஜமியாவுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பதாக முடிவு செய்திருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், உக்கோலை பிரதேசம் இருக்கிறது, எப்படிப்பட்ட பிரதேசம் என்றால் சென்ற வருடமும் கிட்டத்தட்ட 6.5 லட்சம் பணமாக சேர்த்து தந்தார்கள், உபகாரம் செய்தார்கள். அல்லாஹ் உங்களுடைய சொத்துகளிலும் உங்களுடைய பொருட்களிலும் உங்களுடைய ஆயிலும் அல்லாஹ் முத்தாலா பரத செய்வானாக. கண்ணியமானவர்களே, உங்களுடைய நிர்வாகம் அடிக்கடி இவர்கள் நல்ல விடயங்களை செய்வதற்கு முன் வந்திருக்கிறார்கள், கூட்டாக ஜகாத் சேர்க்கிறார்கள், நாங்கள் கூட்டாகத்தான் கொடுக்க வேண்டும், தனிப்பட்ட ரீதியில் கொடுப்பதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. அதே போல கூட்டு ஃபித்ரா சேர்க்கிறார்கள், சேர்த்து கொண்டிருக்கிறார்கள், நாம் அதை சரியாக கொடுப்போம், அதை உரியவர்களிடம் ஒப்படைப்போம், அதுக்கு பொறுப்புதாரிகள் அவர்கள். கண்ணியமானவர்களே, இவைகள் அனைத்தையும் செய்வதோடு உதவியாக உபகாரமாக அல்லாஹ்விடம் நாம் அழுது அழுது தொழுது இறைவனை மறக்காமல் குர்ஆனை ஹதீஸை மறக்காமல் அவைகளை சரியாக பின்பற்றி நடக்கக்கூடிய உத்தமர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக்வானாக. யா அல்லாஹ், நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அப்படியே இல்லாமலாக்கி அவைகளுக்கு சுமூகமான ஒரு நிலைமையை ஆக்கி அருவதாக, சோதனைகள் எமக்கு வராமல் பாதுகாத்தெல்லாம் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்நியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அனைவருடைய நிலைமைகளையும் சீராக்கிடுவதாக. மாற்று மத சகோதரர்களுக்கு எம்முடைய பண்புகளையும் எம்முடைய பணிகளையும் எம்முடைய குணங்களையும் எம்முடைய உபகாரங்களையும் விளக்கப்படுத்தி அவர்களை இஸ்லாத்துக்காக வேண்டி என்ன வார்த்தைகள் இஸ்லாத்துக்கு எதிராக பேசுகிறார்களோ அந்த வார்த்தைகளை மறந்து இஸ்லாத்துக்கு சார்பாக பேசக்கூடிய மக்களாக மாற்றியது வழக வாக்குதாவானா அல்ஹம்துலில்லாஹ்.